توكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم؟ تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم، ذلكم خير لكم إن كنتم تعلمون. يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن، ذلك الفوز العظيم. وأخرى تحبونها، نصر من الله وفتح قريب، وبشر المؤمنين. وقال الله سبحانه وتعالى: أنا الله لا إله إلا أنا، مالك الملوك وملك الملوك، قلوب الملوك في يدي، فإن العباد إذا أطاعوني حضلت قلوب ملوكهم عليهم بالرحمة والرأفة، وإن العباد إذا عصوني حولت قلوب ملوكهم عليهم بالسخطة والنقمة، فلا تستفساموهم سوى العذاب. فلا تشغلوا أنفسكم بالدعاء على الملوك، بل أشغلوا أنفسكم بالذكر والتضرع كي أكفيكم ملوككم. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, பெரிய பேருபகாரத்தின் காரணமாக இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான இந்த அல்லாஹுடைய பள்ளிவாசலில், தீனுடைய சபையில், இந்த தீனுடைய மஜ்லிஸில் அமர்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை தந்திருக்கின்றான் என்றால் இது அல்லாஹுடைய பெரிய ஒரு கிருபையாக, கருணையாக, அனுகூலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாரை விரும்புகின்றானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை கொடுக்கின்றான். ஏன் இந்த தீனுடைய பேச்சுகளை கேட்பதோடு நாம் நின்று விடுவதில்லை, அதற்கு பின்னால் அந்த தீனுடைய எத்தனையோ செயல்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு இதுதான் ஒரு ஆரம்ப, ஒரு சிறிய ஒரு சாதனமாக, கருவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இது போன்ற வாய்ப்புகளை அடிக்கடி ஏற்படுத்தி தருவதற்காக வேண்டி நாம் அல்லாஹுவிடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடன் இரக்கம் வைத்திருக்கின்றான், அன்பு வைத்திருக்கின்றான். அடியார்கள் பாவங்கள்ல, குற்றங்கள்ல தவறுகளை செய்யக்கூடிய வேளையில் அவர்கள் அந்த பாவ கரைகளிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ வழிகள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுக்கின்றான். ஒரு அடியான் தவறு செய்யக்கூடிய வேளையில அவன் அதே தவறு அப்படியே விட்டு விடுவதற்கு அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை. பல வாய்ப்புகளை, பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவனை எப்படியாவது அதிலிருந்து தூரமாக்கி பரிசுத்தப்படுத்தி அவன் இறப்பதற்கு முன்னால் நிரபராதியாக மாறி, நல்லவனாக மாறி அவன் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எத்தனையோ ஏற்பாடுகள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திலும் செய்து கொடுத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை தந்ததற்காக வேண்டி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன் அடியார்களுடன். அடியார்கள் நலவு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வேலையில அடியார்களை மிக அதிகமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். காரணம் என்ன? அடியான் ஒரு நலவை செய்தால் அது அல்லாஹுக்கு விருப்பமானது. மலக்குமார்கள் நல்லது செய்வது அது அல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. ஷைத்தான்கள் பாவம் செய்யக்கூடிய வேலையில அது அல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் மனிதர்கள் இஸ்லாமியர்கள் நல்ல வேலைகளை செய்யக்கூடிய வேலையில அது அல்லாஹுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. காரணம் என்ன? மனிதர்களுடைய இயற்கையில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலக்கானியத் ஷைத்தானியத் என்று சொல்லக்கூடிய இரண்டு அம்சங்களையும் இணைத்து படைத்திருக்கின்றான். மலக்குமார்களுடைய இயற்கை அது தனியான ஒரு இயற்கை. அவர்களுடைய இயற்கையே நலவு செய்வது தான், நல்லதை புரிவது தான், அமல்களை செய்வது, வணக்கங்களை செய்வது, இது மலக்குமார்களுடைய இயற்கை. அவர்களால பாவம் செய்ய முடியாது, குற்றங்களை செய்ய முடியாது, தவறுகளை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக மலக்குமார்களால நடக்கவே முடியாது. அவர்கள் எதை செய்தாலும் சரி அவர்கள் நல்லதைத்தான் செய்வார்கள். மலக்குமார்களுடைய இயற்கையே அல்லாஹ் அதே மாதிரி படைத்திருக்கின்றான். ஷைத்தானுடைய இயற்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களால பாவத்தை தான் செய்ய முடியும், கெடுதியை தான் செய்ய முடியும், குற்றங்களை தான் செய்ய முடியும், இரண்டு பேர்களுக்கு மத்தியில சண்டைகளை மூட்டிவிட முடியும், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை உண்டு பண்ண முடியும். அந்த ஷைத்தான் இனத்தால் நல்லதை செய்ய முடியாது. யாராவது ஒருவர் நல்ல வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையை செய்ய விடாமல் அவனை பயமுறுத்திக் கொண்டே இருப்பான். நீங்க அதிகமா செலவழிக்கிறீங்க, செலவழிக்காதீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, மனைவிகள் இருக்கின்றார்கள், உங்களுக்கு பின்னால் உங்களுடைய ஜெனரேஷன் சந்ததிகளுக்கு பெரிய தேவையாக இருக்கும், நீங்க செலவழிச்சுட்டா உங்களுக்கு வரும வரும் என்று பயமுறுத்தி கொண்டே இருப்பான் ஷைத்தான். அஷைத்தானோ யஅதுக்குல் ஃபக்ரா வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் வறுமையை பயமுறுத்தி கொண்டே இருப்பான், பாவமான காரியத்தை செய்யும்படி உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆனா மனிதனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மனிதன்டைத்தானியத்துடைய அந்த ஷைத்தான் தன்மையும் மலக்குமார்களுடைய மலக்கானியத்துடைய தன்மையையும் இரண்டையும் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றான். மனிதன் விரும்பினால் அந்த மலக்கானியத்தை வைத்து அதை தனக்கு முன்னால் வைத்து அதே வழியில போய் மிக உயர்ந்த அந்தஸ்தை மனிதனால் அடைய முடியலாம். அதே மனிதன் நினைத்தால் அந்த ஷைத்தான்களுடைய ஷைத்தானியத்தை வைத்து மிருகங்களை மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி அவன் மிக மோசமானவனான ஒரு கட்டத்திற்கும் சென்று விடலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக மனிதனுடைய இயற்கையில இரண்டையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இவன் பெரிய ஒரு போர் செய்ய வேண்டும். ஷைத்தானியத்திலே அவன் ஈடுபட்டு செயல்படக்கூடிய வேளையில் மலக்கானியத்துடைய தன்மை அவனை வந்து தடை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் ஷைத்தானியத்துடைய சக்தி மிகைத்து விட்டால் அவன் பாவத்தை செய்ய முற்பட்டு விடுவான். இவன் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வேளையில ஷைத்தான்கள் வந்து அதிலிருந்து தடை செய்ய முற்பட்டுக் கொண்டே இருப்பான். அவன் அதிலே மிகைத்து விட்டால் இவன் பின்னால் தோல்வி அடைந்து விடுவான். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் நலவுகளை செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுவது என்ற இவர் பெரிய ஒரு முஜாஹதா தியாகத்திற்கு மத்தியில தான் நலவு செய்திருக்கிறார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதுதான் விருப்பமானது. அடியார்கள் நலவுகளை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதனால தான் மனிதர்கள் அல்லாஹ் உயர்த்தி படைத்திருக்கிறான், அந்தஸ்தில மிக உயர்வானவர்களாக படைத்திருக்கின்றான். பாவமே செய்யாத மலக்குமார்களை கூட மனிதர்களுடைய சிதமத்திற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்றால் மனிதனிடத்தில் இந்த இரண்டு அம்சங்களும் இருப்பதனால. ஆனா ஒன்றை நாங்கள் மறந்துடக்கூடாது, மனிதனுக்கு இரண்டையும் அல்லாஹ் விரும்பினா நல்ல காரியத்தை செய்யலாம், விரும்பினா நல்லதை செய்யாம கெட்ட காரியத்தையும் செய்யலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இஹ்தியார் என்று சொல்லக்கூடிய சுய விருப்பத்தை கொடுத்திருக்கின்றான். இதே தினத்தில் இதே நேரத்தில் இந்த 12:30 நாங்கள் நினைச்சா பள்ளியில் உட்கார்ந்து இந்த தீனுடைய சபையில் அமர்ந்து தீனுடைய பேச்சை கேட்கவும் செய்யலாம். நாம் நினைச்சா நமக்கு விருப்பம் இருக்கின்றது, சுதந்திரம் இருக்கின்றது, இதே நேரத்தில் ஒரு கிளப் வைத்து மதுபானத்தை அருந்தவும் செய்யலாம். ஆனால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த வினாடியில இந்த நேரத்தில் நீங்க நல்லதை செய்வீங்களா பாவத்தை செய்வீங்களா என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். அதனால எதை செய்து முடிப்பீர்கள் என்பதை அல்லாஹ் தகுதியுள்ள விதியில் எழுதி வைத்து விட்டான். நாங்க பாவத்தை செஞ்சிட்டு அல்லாஹ் நாடினதுனால செஞ்சேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எங்க அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நன்மையையும் செய்யலாம், பாவத்தையும் செய்யலாம், தவறையும் செய்யலாம், நல்லதையும் செய்யலாம். ஆனா எதை தேர்ந்தெடுப்பீங்க, எதை செய்து முடிப்பீங்க என்பது அல்லாஹுக்கு தெரியும். அதே வைத்துத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தக்தீர் எல்லாம் விதியில் எழுதி வைத்திருக்கிறார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, ஆக அல்லாஹ் அடியார்களுடன் இரக்கம் உள்ளவன். நாம் எவ்வளவு தான் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்தாலும் சரி, அவனுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும் சரி, அடியார்கள் ஆத்திரப்படுவதை போன்று, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் அவசரப்பட்டு ஏதாவது முடிவை எடுப்பதை போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு முடிவையும் எடுப்பதில்லை. சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டே இருப்பான், செய்யக்கூடிய உதவிகளை செய்து கொண்டே இருப்பான். என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருப்பான். நாம் அவனை மறந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை மறக்க போவதில்லை. ஹதீஸ் குதுசியிலே கூறுகின்றார், அதனுடைய மகனே, நீ என்னை ஞாபகம் செய், நீ என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைப்பேன், நீ என்னை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். எபன ஆதம் உத்துருபுனி தஜிதுனி فَإِنْ وَجَدْتَنِي وَجَدْتَ كُلُّ شَيْءٍ وَإِنْ فُتَّنِي فَاتَكَ كُلُّ شَيْءٍ. ஆதமுடைய மகனே, என்னை நீ தேடு, என்னை நீ தேடு, எந்த இடத்திலிருந்து நீ என்னை தேடினாலும் என்னை பெற்றுக் கொள்வாய். فَإِنْ وَجَدْتَنِي وَجَدْتَ كُلُّ شَيْءٍ, என்னை நீ பெற்றுவிட்டாய் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீ பெற்றவனை போன்று ஆக்கிவிடுவாய். وَإِنْ فُتَّنِي, என்னை இழந்து விட்டாய், நீ என்னை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீ பெற்றிருந்த அனைத்தையும் நீ இழந்தவனை மாதிரி ஆகிவிடுவாய். எப்படி ஆதம் லம் அசல் உதப்பிர் பீக்க தத்வீரா, ஆதமுடைய மகனே, உன்னுடைய விஷயத்தில் எத்தனை ஏற்பாடுகளை நான் செய்திருக்கின்றேன். உன்னுடைய நீ தாயினுடைய வயிற்றில் வளர்ந்த அந்த வேலையிலிருந்து உலகத்திற்கு வந்து கொஞ்ச காலம் வாழக்கூடிய அந்த நேரத்தில், அதற்கு பின்னால் கபரில் சில வருடம் வாழக்கூடிய அந்த வேலையில, நீ சுவர்க்கம் போய் சேரும் வரைக்கும் உனக்கு எத்தனையோ ஏற்பாடுகளை கட்டம் கட்டமாக செய்திருக்கின்றேன். தாயினுடைய வயிற்றில் நீ வாழ்ந்த வேலையில உனக்கு உணவை உன்னுடைய தாயால் கொண்டு வந்து சேர்க்க முடியாது, உன்னுடைய தந்தையால் கொண்டு வந்து சேர்க்க முடியாது, முழு உலக மக்களும் சேர்ந்தாலும் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நான் தான் உனக்கு உணவை தந்தேன். உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் நீ சிசுவாக இருந்த நேரத்தில் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நாம் பூர்த்தியான ஒரு குழந்தையாக ஆனதற்கு பிறகு உலகத்துக்கு அல்லாஹத்தான் நம்மை அனுப்பி வைக்கின்றான். டாக்டர்ஸ் மாதிரி வேண்டா டேட் கொடுக்கலும், இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், அல்லது செகண்ட் வீக்ல உங்களுக்கு கிடைக்கும், இந்த நாள்ல எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு குழந்தை கிடைக்கும் சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாடக்கூடிய அந்த வினாடியில அந்த நேரத்துல தான் அந்த கர்ப்பப்பைக்கு என்று சாத்தப்பட்ட மலை உத்தரவிடுகின்றான், இவருடைய நேரம் சரி, இந்த குழந்தையை நீங்க உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குக்கு வஹி அறிவிக்கின்றான், ஔ ஹைது இலல் மலக்கில் முவக்கலி பில் அர்ஹாம் பி அன் அக்ரஜக அலா ரீஷத்தின் மின் ஜனாஹிஹி. அந்த பல மலக்குக்கு பல இறக்கைகள் இருக்கும், அதிலுள்ள ஒரே ஒரு சிறகின் மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி அந்த மலக்கிற்கு நான் தான் உத்தரவிடுகின்றேன். இப்பொழுது அந்த மலக்கவர்கள் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகின்றார். கடிப்பதற்கு உங்களுடைய வாயில பல் இல்ல, வலாலக்க ரிஜ்லுன் தம்ஷி, உங்களுடைய கால்களால் நடக்க முடியாது, வலாலக்க யதும் தப்பிதிஷ், உங்களுடைய கைகளால் பிடிக்க முடியாது, உங்களுக்கு அனைத்து உறுப்புகளும் இருந்தும் அந்த உறுப்புகளை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உணவுக்குரிய ஏற்பாட்டை நான் செய்கின்றேன், நீங்கள் பிறந்ததற்கு பின்னால உங்களுடைய தாயுடைய மேனியிலே பாலை நான் சுரக்க வைக்கின்றேன், அந்த தாயின் இரண்டு மெல்லிய நரம்புகளை உற்பத்தி செய்து அதிலிருந்து பாலை நான் தான் உருவாக்குகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அமர் துலக்க அரை கை நீரத்தை செய்யின் yunbitani laka labanan khalisa yakunu baridan fi sayfi harran fi shita'i. Irandu arahana milliya narambugalai utpatti seidhu anda narambugalilirundu kalappatra paal telivana paal unakku kidaithukonde irukkindrathu. Kaalam kulir kaalamaga irundal anda paal soodanadhaga irukkum. Kaalam kodai kaalamaga irundal anda paal kulirchiyanadhaga irukkum. Fahal yakdiru ala zalika ghayri, naan allamal என்னுடைய வல்லமை குதிரத்தில் இல்லாமல் உலகத்தில் உள்ள வைத்தியர்களால காலம் குளிர்காலமாக இருந்தால் அந்த பாலில் சூட்டு சக்தி ஏற்படுத்த முடியுமா? காலம் சூடான காலமாக இருந்தால் அந்த பாலில் அவர்களால் குளிர் சக்தி ஏற்படுத்த முடியுமா என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கேட்கின்றான். வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இது போன்ற பல ஏற்பாடுகளை செய்து உலகத்திற்கு நம்மை அனுப்பி வைத்து நமக்கு உணவுக்குரிய ஏற்பாடு, நீருக்குரிய ஏற்பாடு, காற்றுக்குரிய ஏற்பாடு, உடைகளுக்குரிய ஏற்பாடு, எல்லா ஏற்பாடுகளையும் அவ்வப்போது அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தொதுவான முறையில பூர்த்தியாக்கி தந்ததோடு நின்று விடாமல் என்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹுடைய லட்சியத்தை நோக்கத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்பொழுது மலக்குமார்களை அனுப்ப ஆரம்பிக்கின்றான். அதாவது ரசூல்மார்களை, நபிமார்களை அனுப்ப ஆரம்பிக்கின்றான். லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்புகின்றான், 300 மேற்பட்ட ரசூல்மார்களை அனுப்புகின்றான், 100 அதிகமான சொஹ்புகளை இறக்கி வைக்கின்றான். சுமார் 4 வேதங்களை அவ்வப்போது ஒவ்வொரு காலத்திற்கு என்னென்ன தேவையோ தேவைக்கு தக்கவாறு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒவ்வொரு நபிமாருக்கு கொடுத்த முஜிஸாவும் அந்தந்த காலத்தில் எது தேவைப்பட்டதோ அதைத்தான் கொடுத்திருப்பினான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூனிய கலை அதிகமாக வளர்ந்திருந்தது. அதனால ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 விதமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். அதில் உள்ள ஆக பெரிய அற்புதம் தான் அவர்கள் தன்னுடைய கம்ப கீழே போட்டவுடனே பாம்பாக மாறுறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அற்புதத்தை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அதிகமான மக்கள் வைத்திய துறையை படித்திருந்தார்கள். அவர்கள் பயங்கரமான நோய்களை சுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதனால ஹஜ்ரத் மூசாவுக்கு, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வைத்திய கலையில பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். அவர்களே கூறுவார்கள், வ உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ் வ உனப்பிஉகும் பிமா தக்குலூன வ மா தத்தஹிரூன ஃபீ புயூதிகும். நம்பிபதியிலேயே குருடராக பிறந்தவர்களையும் சுகப்படுத்துவேன், குஷ்ட ரோகிகளையும் நான் சுகப்படுத்துவேன். நீங்க உங்களோட வீடுகள்ல எந்தெந்த பொருட்களை ஒழித்து மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதையும் நான் அறிவிப்பேன். நீங்க வீடுகள்ல என்னென்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்க அதையும் என்னுடைய ரப்புடைய உத்தரவை கொண்டு நான் அறிவிப்பேன் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதனால் அவர்களுக்கு வைத்திய துறையில ஆற்றலை கொடுத்து அனுப்பினான். எந்த காலத்துல அந்தந்த சமூகத்தினர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ அதற்கு தோதுவாக அந்த விஷயத்தில் நபிமார்களுக்கு ஆற்றல்களை, திறமைகளை கொடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அனுப்பி வைக்கின்றான். கடைசியாக நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கின்றான். நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த மக்காவுடைய மக்காவாசிகள் அவர்கள் இலக்கணத்தில், இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். சிறிய சிறிய சிறுவர்கள் கூட பல நூற்றுக்கணக்கான கவிகளை இயற்றி காபாவில் கொண்டு வந்து தொங்க விடுவார்கள். யாராலாவது முடிந்தா இதற்கு பதில் கவியை கொண்டு வாங்க, சபை முஅல்லக்கான சொல்லி ஒரு கவி கொத்து இருக்குது, 7 தொங்கவிடப்பட்ட கவிக்கோவை, அது காபாவுல தொங்கவிடப்பட்டதுனால அதற்கு பேரே சபை முஅல்லக்காத் என்று சொல்லி சில அரபி மதரசாக்கள் ஓதி கொடுக்கிறாங்க. இலக்கணத்துல தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள், இலக்கியத்துல சிறந்து விளங்குகின்றார்கள். அவைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனை இறக்கி வைக்கின்றான். அந்த குர்ஆன்ல இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன முன்னால் வைத்து அந்த மக்களுக்கு மத்தியில் உழைக்கின்றார்கள். ஒவ்வொரு நபிமார்கள் வந்த நேரத்தில் அந்தந்த சமூகத்தினர்கள் ஒரு துறையில சிறந்திருந்தாலும் மறுதுறையில பின்தங்கி இருக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் வந்த நேரத்தில் அதிகமான துறைகளில் அவர்கள் பின்தங்கித்தான் இருந்தார்கள். அது அறிவு துறையில, இலக்கணத்தில், இலக்கியத்தில் ஒரு சிலர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அதிகமான மக்கள் உண்மைகளாக எழுத வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில் இருந்தார்கள். நாகரிகம் அதனுடைய வரைவிலக்கணம் கூட தெரியாது. பள்ளிவாசல், மஸ்ஜித் பைத்துல் ஹரம், பைத்துல்லாஹுக்கு உள்ள வந்து சிறுநீரை கழிச்சிட்டு செல்வாங்க. அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாதவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி சமூக ரீதியில விஞ்ஞான அடிப்படையில வேற எந்த துறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிகமான துறைகள் அவர்கள் பின்தங்கித்தான் இருந்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய ஒரு அறிவாளி இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்ததும் இல்லை. இதற்கு பின்னால் நபி அவர்களுக்கு நிகராக யாரும் வரப்போவதும் இல்லை. ஆனா நபி அவர்கள் யாரிடத்திலும் தன்னுடைய காலை மடித்து படித்ததும் இல்லை. என்றால் நபி அவர்களுக்கு ஆசிரியர் யாருமே இல்லை. நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். யாரிடமாவது இருந்து நபி அவர்கள் படித்திருந்தா அவர் ஆசிரியராக ஆசிடுவார், நபி அவர்கள் மாணவராக மாறிவிடுவார்கள். அதனால் மனிதர்கள் யாரின் மூலமாகவும் நபி அவர்கள் கல்வியை கற்கவில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான ஞானங்களை அறிவுகளை கொடுத்து நபி அவர்கள் அந்த அறிவு ஞானத்தை வைத்து எல்லா துறையிலும் பின்தங்கி இருந்த அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு அழகான திட்டத்தை முன்வைக்கின்றார்கள். முதலாவது என்ன, அந்த மனிதர்களுடைய உள்ளத்துல அல்லாஹுவை விளங்க வைத்தார்கள், அல்லாஹுடைய வல்லமையை விளங்க வைத்தார்கள், அல்லாஹுடைய சக்தியை விளங்க வைத்தார்கள். அல்லாஹுவை விளங்கினால்தான் அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றலாம், அல்லாஹுவை விளங்கினால்தான் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கலாம். அல்லாஹுவையே ஒரு ஆள் விளங்கல்ல, அல்லாஹுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடப்பாரு? அல்லாஹுவையே விளங்கல்ல, அவன் செய்ய வேண்டாம் என்ற தடைகள் இருந்து அவர்கள் எந்த முறையில தவிர்ந்து நடப்பாரு? அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அவர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ்வை விளங்க வைத்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதற்கு தான் நாங்க ஈமான், ஈமான் என்று சொல்றது. அதாவது அல்லாஹ்வை விளங்குறது, அல்லாஹ்வை உறுதியான முறையில நம்புறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டா பூரணமான முஸ்லிம், பூரணமான முஸ்லிமாக ஆகிடுவாரு. ஆனா அவர்கிட்ட பூரணமான ஈமானுக்கு ஈமானுடைய உழைப்பை செய்யணும், ஈமானுடைய முயற்சியை செய்யணும். வெறும் கலிமா சொன்னதனால பூரணமான மூமினாக ஆகிவிட முடியாது. வெறும் கலிமாவை மட்டும் சொல்றதுனால ஒரு ஆள் பூரணமான மூமினாக ஆக முடியாது. நபியுடைய காலத்தில் உள்ள சில காட்டறிவிகள் வந்து சொல்லுவாங்க, காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் துமினோ வலாக்கிங் குழு அஸ்லம்னா. சில காட்டறிவிகள் வந்து சொன்னாங்க, யார சூழல்லா ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டுட்டோம் என்று சொல்லி. இப்பொழுது அல்லாஹ் அதற்கு மறுப்பாக கூறுகின்றான், முஹம்மதே நீங்க சொல்லுங்க, குல்லம் துமினோ, இன்னும் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, உங்களிடத்துல ஈமானுடைய தரம் அந்த கொடுக்கு இன்னும் வரவில்லை. உலகின் கூலு அஸ்லம்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம், நாங்க முஸ்லிம் ஆகிட்டோம் என்று தான் சொல்லுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தூல தஃப்சீர்ல, அதாவது தஃப்சீருடைய கலையில ஒரு கிதாப் எழுதியிருக்கின்றாங்க. ஒன்று தஃப்சீர், அதனுடைய உஸூல தஃப்சீர் என்று சொல்லி ஒரு கலை இருக்குது. அதில் அவர்கள் அல் இத்தகான் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் மக்காவுடைய ஆயத்த மதீனாவுடைய ஆயத்த வெளிரங்கமாக வெளிப்படையாக குர்ஆன் துறந்த உடனே பார்த்தா விளங்கிக் கொள்வதற்கு சில அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உதாரணமாக எந்தெந்த ஆயத்துல சுவர்க்கம் நரகம் சம்பந்தமான ஆயத்துகள் சொல்லப்பட்டிருக்குமோ அது மக்காவுடைய ஆயத்தை தான் இருக்கும். எந்த ஆயத்துல ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சரித்திரம் கூறப்பட்டிருக்குமோ அது மக்காவுடைய ஆயத்தை தான் இருக்கும். எந்த ஆயத்துல ஹயாத்தாக்குவது, மௌத்தாக்குவது, கயாமனால் இது சம்பந்தமான ஆயத்துகள் இருக்குமோ அது மக்கி. என்ன மக்காவாசிகள் அதைத்தான் மறுத்தாங்க. இப்ப எங்களுக்கு முன்னால பேசின டாக்டர் சாப் சொன்ன மாதிரி ஒரு அந்த முள்ளை எடுத்துட்டு அதை கசக்கி போட்டதற்கு பின்னால இது உக்கி இறந்ததற்கு பின்னால யார் இதை ஏற்பாட்டுவது? அதற்கு பதில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கின்றான். இது போன்ற கேள்வியை கேட்டது அதிகமா மக்காவாசிகள். அதனால மஹ்ஷர் சம்பந்தமா, ஹஷர் சம்பந்தமா, கியாம சம்பந்தமா, சுவர்க்கம் நரகம் சம்பந்தமான ஆயத்துகள் இறங்கி இருந்தா வெளிப்படையிலே அந்த ஆயத்தை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம், இது மக்கியுடைய ஆயத். அதில் அவர்கள் இன்னொன்று கூறுகின்றார்கள், எங்க ஃபர்துகள் சம்பந்தமா, எங்க ஹராம் ஹலால் மசாயில் சம்பந்தமா, எந்த இடத்துல சட்டதிட்டங்கள் சம்பந்தமா, நிக்காஹுடைய, பலாக்குடைய, வராசத்துடைய சொத்து சம்பந்தமா, இந்த ஆயத்துகள் எல்லாம் அதிகமா மதீனாவா தான் இருக்கும், மதனியா தான் இருக்கும், மக்காவா இருக்காது. அதில் அவர் குறிப்பிடுகின்றார்கள், யா ஐயோஹன் நாசன்னு எங்க வருகின்றதோ அவைகள் அனைத்தும் மக்காவுடைய ஆயத்தா தான் இருக்கும். யா ஐயோஹல்ல வீண ஆமனு எங்க இருக்குமோ அதுதான் மதீனாவா இருக்கும்.
மக்கால் உள்ள முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்களை யா அய்யூஹன் நாஸ் என்று தான் அல்லாஹ் குறிப்பிட்டானே தவிர, யா அய்யூஹன் நாஸ் என்று தான் அழைத்தானே தவிர, மக்காவுல வைத்து அவர்களை யா அய்யூஹல் லதீன ஆமனு கூப்பிடல. மதீனாவுக்கு போனதற்கு பின்னால தான் யா அய்யூஹல் லதீன ஆமனு என்று அழைக்கின்றான். மக்காவிலே அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், ஆனா அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று மக்காவில வைத்து அவர்களை அழைக்கல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, அது இஸ்லாமாகுதல், அது ஈமான் கொள்ளுதல். ஆனா ஈமானுடைய ஒரு தரம் இருக்குது, ஈமானுடைய ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் மதீனாவுல வைத்து தான் அவர்களுக்கு வருகின்றது. அதனால தான் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால யா அய்யுஹல் லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆஹா, மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையில முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஈமானத்தான் படித்து கொடுத்தாங்க. சிலர்கள் கேட்கலாம், என்ன ஜமாத்தாளுக்கள் எல்லாமே ஈமான பத்தி தான் பேசுறாங்க, நபி அவர்கள் 13 வருஷமா ஈமான பத்தி பேசினா நாங்க என்ன உறவரா ஈமான பத்தி பேசுறதுனால என்ன? 13 வருஷமா நபி அவர்கள் ஈமானை பத்தி தான் பேசினார்கள். ஒரு ஆள் இறங்கி ஆயத்த எல்லாம் ஈமான் சம்பந்தமான ஆயத்துகள். இந்த ஈமான் வராம அல்லாஹுடைய எந்த ஒரு கட்டளையும் எடுத்து நடக்க முடியாது, நபியுடைய எந்த சுன்னத்தையும் பின்பற்ற முடியாது, அல்லாஹ் தடுத்த எந்த தடையிலிருந்தும் நீங்க முடியாது. ஈமானுடைய பவர், ஈமானுடைய சக்தி, அல்லாஹு மீது அசைக்க முடியாது. அந்த யக்கீன் வராமல் எதையுமே செய்ய முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால மக்காவுடைய 13 வருட காலத்துல நபி அவர்கள் அல்லாஹுவை விளங்க வைத்தார்கள். அல்லாஹுடைய அறிவு எவ்வளவு பெரியது, அவனுடைய சக்தி எவ்வளவு பெரியது, அவனுடைய பார்வை எவ்வளவு பெரியது, அவனுடைய கேள்வி எவ்வளவு பெரியது. அடியார்கள், நீங்க எல்லாத்திலையுமே சிறியவர்கள் தான். உங்களுடைய பார்வையும் சிறிது, உங்களுடைய அறிவும் சிறியது, உங்களுடைய சிந்தன சக்தியும் சிறியது, உங்களுடைய ஞாப சக்தியும் சிறியது, உங்களுடைய பேச்சும் சிறியது, மனிதர்களுடைய எல்லாமே சிறியது, அல்லாஹுடைய எல்லாமே பழையது. அல்லாஹ் பழையவன், அந்த பழைய தன்மைக்கு ஆரம்பம் என்பதில்லை. கதீமுன் பிலா இபதிதா, ஆரம்பமே இல்லாமல் பழையவன். தாயிமுன் பிலா இன்திஹா, அவன் நிரந்தரமானவன், ஆனா அவனுடைய நிரந்தரத்திற்கு முடிவே இல்லை. அல் அவ்வல் பிலா இபதிதா, ஆரம்பம் இல்லாமல் ஆரம்பமானவன். அல் ஆகிர் பிலா இன்திஹா, முடிவே இல்லாமல் முடிவானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. லைஸ மஅஹு இலாஹும் யுஹ்ஷா, அவனுடன் பயப்படக்கூடிய இரண்டாவது இறைவன் உலகத்துல துனியால இல்லவே இல்லை. வலா வஸீருன் யூதா, உலகத்துல ஜனாதிபதியை சந்திக்கிறாண்டா, மினிஸ்டர்மார்களுக்கு அமைச்சர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதியை சந்திக்கிறது. வலா வஸீருன் யூதா, லஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லாஹுக்கு கிடையாது. வலா ஹாஜிமுன் யூர்த்தஷா, அல்லாஹுவை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி தடை செய்யக்கூடிய எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்ல, அல்லாஹுக்கு செக்ரட்டரியும் இல்ல, அல்லாஹுக்கு மந்திரிமார்களும் இல்ல. அல் ஃபர்த் லா ஷரீக லஹு, தனித்தவன், அவனுக்கு கூட்டு என்பது இல்லவே இல்லை. அஸ்தம தேவையற்றவன், உலகத்துடைய யாருடைய எந்த செயலுக்கும் தேவை இல்லாதவன். ஹதீஸ் குதுசியில கூறுகின்றான், இன்னி லம் அஹ்லுக்கும் லி அஸ்தஃபிர பிக்கும் ஃபில்லா, நீங்க நினைக்காதீங்க நான் என்னுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அந்த எண்ணிக்கை உங்களை வைத்துத்தான் அந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று உங்களை நான் படைக்கவில்லை. லம் அஹ்லுக்கும் லி அஸ்தஃபிர பிக்கும் ஃபில்லா, அந்த குறைவை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி உங்களை நான் படைத்தேன் என்று நீங்க நினைக்காதீங்க. வலா லி அஸ்தஃபிருக்கும் வஹ்ஷா, எனக்கு தனிமையில் இருக்கிறது சிரமமாக இருக்குது, சாரமமாக இருக்குது, சொல்லுவாங்க போர் அடிக்குது, உங்களின் மூலமாக என்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நான் உங்களை படைத்ததில்லை. வலா லி அஸ்தஃபிருக்கும் அலா அம்ரின் கத் அஸ்து அன் ஜாலிக, ஒரு விடயத்தை என்னால தனியா சாதிக்க முடியாது, உங்களுடைய உதவியை கொண்டுதான் அதை சாதிக்கணும் என்றும் உங்களை நான் படிக்கல. அடியார்களுடைய எந்த செயலும் அல்லாஹுக்கு தேவையில்லை. முழு உலகத்தில் உள்ள 600 கோடி மக்களும் ஈமான் கொண்டு நல்லவர்களாக மாறி அமல்களை செஞ்சாலும் அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய ஆட்சியில, என்னுடைய அதிகாரத்தில், என்னுடைய கண்ணியத்தில் ஒரு அணு அளவு கூட கூட போறதில்லை. முழு உலகத்தில் உள்ள 600 கோடி மக்கள், ஹதீஸ்ல நீண்ட ஹதீஸ், தெளிவா சொல்ல நேரம் இல்ல, உங்கள ஆரம்பமானவர்கள், உங்கள கடைசியானவர்கள், சரீரக்கும் கபீரக்கும் பதக்கரக்கும் வைன்சாக்கும் வைன்சக்கும் பெரிய ஒரு ஹதீஸ குதிசி, உங்கள ஆண்க ஆண்கள் பெண்கள் மனிதர்கள் ஜின்கள் பெரியவர் சிறியவர் எல்லோருமே பாவம் செய்ய நாடிவிட்டு அவர்கள் பாவத்தை செஞ்சாலும் சரி என்னுடைய ஆட்சியில அணுவளவுக்கு கூட குறைவு ஏற்பட போறதில்ல. நம்முடைய வணக்கத்தை கொண்டு அல்லாஹுடைய ஆட்சியில் அதிகரிப்பு ஏற்பட போறதும் இல்ல. நம்முடைய பாவத்தை கொண்டு அல்லாஹுடைய ஆட்சியில் எந்த ஒரு குறைவும் ஏற்பட போறதில்ல. மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே, அவர் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். அவனுடைய அறிவு மகா பெரியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படித்த வேளையில அவர்களை படித்த நேரத்தில் அவன் எந்த அளவு அறிவு இருந்தானோ அன்று மாதிரியும் நபி அவர்களை படித்த நேரத்தில் அவனுக்கு எது தெரியுமோ அன்றும் இன்றும் ஒரு 1000 வருடத்திற்கு பின்னால் என்ன நடக்குமோ எல்லாமே அல்லாஹுவிற்கு ஒரே மாதிரி தான். நம்முடைய அறிவுல ஏற்றத்தாழ்வு இருக்குது, நம்முடைய ஞாபக சக்தியில ஏற்றத்தாழ்வு இருக்குது. நேற்று நடந்தது நல்ல ஞாபகம், போன கிழமை நடந்தது ஓரளவு ஞாபகம், ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்ததும் ஓரளவு ஞாபகம், ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்தது கொஞ்சம் ஞாபகம், 10 வருஷத்துக்கு முன்னால நடந்தது ஞாபகமே இல்லை. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா கூட நம்முடைய ஞாபக சக்தியில் அது வராது. நாளைக்கு என்ன நடக்கும்? அல்லாஹுவை தவிர உலகத்துல வேற யாரும் அறிய முடியாது, மலக்கும் அறிய முடியாது, நபியும் அறிய முடியாது, ரசூலும் அறிய முடியாது. எப்படி பெரிய வழியுள்ள இறை நேசராக இருந்தாலும் சரி, யாருக்குமே இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான அறிவு மறைமுகமான ஞானம் இல்லை. நபி அவர்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அதை தவிர வேறு யாருக்கும் மறைமுகமான இல்மு என்பது இல்லை. நபி அவர்களே சொல்வார்கள், குரான் வருகின்றது, ஓலோ குந்து ஆலமுல் கை இடையூறுகள் சோதனைகள் வந்து என்னை அண்டி இருக்காது. விடயம் தெரியாது. அந்த உணவை சாப்பிட்டாங்க. லபீதுபினுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் நபி அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள். அந்த சூனியம் நபி அவர்களின் மீது பழித்தது. 6 மாதம் வரை நபி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். நபி அவர்களுக்கு கூட இல்முல் கைப் என்பது இல்லை. மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே, ஆக நாளே என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹுடைய அறிவு நேற்று நடந்ததும் போன வாரம் நடந்ததும் ஒரு 10 வருடம் ஒரு 1000 வருடம் ஒரு 1000000 வருடத்திற்கு முன்னால் நடந்ததும் இன்னும் ஒரு 1000 வருடத்திற்கு பின்னால் நடப்பதும் எல்லாமே அல்லாஹுவிற்கு ஒரே மாதிரி தான். உலகத்துல இந்த வினாடியில முழு உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வினாடியில நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வை அவ்வளவு பெரியது, அவனுடைய கேள்வி அவ்வளவு பெரியது. ஹஜ்ஜில வச்சு 2 மில்லியன் மனிதர்கள் அரபாவுடைய மைதானத்துல 1000கணக்கான பாஷையில 1000கணக்கான மொழிகள்ல அவர் அவர்களுடைய மொழியில துவா கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே வினாடியில அவர்கள் அத்துணை பேர்களுடைய துவாவை அல்லாஹ் கேட்கவும் செய்கின்றான், அவர்களுக்கு பதில் கொடுக்கவும் செய்கின்றான். அந்த அளவுக்கு நம்முடைய அல்லாஹ்வுடைய சக்தி மிக மிக பெரியது, நம்முடைய அறிவு மிக சிறியது. மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே, நம்முடைய பார்வையும் மிக சிறியது. மிகவும் தூரத்தில் உள்ளதை எங்களால பார்க்க முடியாது, மிகவும் சமீபத்தில் உள்ளதையும் எங்கள கண்ணால பார்க்க இயலாது. அது பூத கண்ணாடி வச்சுத்தான் பார்க்கணும். மிக சமீபத்தில் உள்ளதையும் எங்களால பார்க்க முடியாது. நாங்க போட்டிருக்கிற மூக்கு கண்ணாடியில ஏதாவது ஒரு ஊத்த ஒரு அழுக்கு விழுந்துட்டா கண்ணிலே வீட்டு எங்களை பார்க்க முடியாது. அந்த கண்ணாடியை கலட்டி தான் நாங்க பார்க்கணும். ஏன் மிகவும் சமீப உள்ளதையும் எங்களால பார்க்க முடியாது, மிகவும் தூரத்தில் உள்ளதையும் எங்களால பார்க்க முடியாது. ஒரு வஸ்துவை முழுமையா எங்களால பார்க்க இயலாது. மேலால பார்த்தா கீழ்பகுதி மறையும், கீழ்பகுதியை பார்த்தா மேல்பகுதி மறையும், முன்னால பார்த்தா பின்பகுதி மறையும், முன்னால பார்த்தா பின்னால பார்க்க முடியாது, வலதால பார்த்தா இடதால பார்க்க முடியாது. ஆக நம்முடைய பார்வையும் சிறியது, மிகவும் தூரத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது, மிகவும் சமீபத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது. எங்களுடைய கேள்வியும் சிறியது. ஒரே நேரத்தில் பலர்களுடைய பேச்சு எங்களால கேட்க முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு ஆளுடைய பேச்சைத்தான் கேட்கலாம். அந்த பேச்சுக்கு கூட அல்லாஹ் ஒரு சவுண்ட் பாக்ஸ் அமைச்சிருக்கிறான். இத்தனை அதாவது இவ்வளவு உள்ள சத்தமா இருந்தா தான் அந்த சப்தத்தை கேட்கலாம். இன்றைக்கு நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம், மிருகங்கள் பேசுது, மிருகங்களும் ஜிக்ர் செய்து தஸ்பீஹ் செய்துன்னு சொல்லி. ஆனா எங்களுடைய காதால் அவைகளை கேட்க முடியாது. ஒரு லிமிட் சப்தத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த லிமிட்டை விட கூடினாலும் எங்களால கேட்க முடியாது, அந்த லிமிட்டை விட குறைஞ்சாலும் எங்களால கேட்க முடியாது. ஒரு ஆள் ரொம்ப மௌன அமைதியா பேசுறாரு, அவருடைய சத்தத்தை சத்தத்தால கேட்க இயலாது. ரொம்ப வேகமா பெரிய பெரிய குண்டுடைய சத்தத்தை கேட்டா செலவில் நாங்க பயந்துடுறோம், எங்க காது செவிடாக்கிடுமோ சொல்லி மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே, கேட்கக்கூடிய சப்தமும் லிமிட். நம்முடைய பார்வையையும் அல்லாஹ் ஒரு வரையறைக்குள்ள ஆக்கியிருக்கின்றான். நம்முடைய பேச்சும் சிறியது, ஒரே நேரத்தில் பலர்களுடன் எங்களால் பேச முடியாது, ஒரு ஆளுடன் தான் பேசலாம், அதுவும் ஒரு வார்த்தையை தான் சொல்லலாம், ஒரே நேரத்தில் மூணு வார்த்தையை சேர்த்து எங்களால் உச்சரிக்க முடியாது. மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே, ஆக மனிதர்கள் எல்லா அவர்களுடைய அனைத்து திறமைகள் ஆற்றல்கள் சக்திகள் சிறியது. அல்லாஹ் மகா பெரியவன். நம்முடைய எண்ணம் கூட, நம்முடைய நாட்டம் நினைவு கூட, நாங்க நினைக்கிறதெல்லாம் எங்களால் நினைக்கவும் முடியாது. யாராவது ஒன்றை கேட்ட நாங்க யோசிக்கிறது ரொம்ப நேரமா யோசிக்கிறது என்ன, நாங்க நினைக்கிறேன் அது எனக்கு என்னுடைய நினைவுல வரணும்னு சொல்லி வராது. நாங்க ஒன்ன நினைக்கிறோம் இதை நினைக்க கூடாதுன்னு சொல்லி எங்களால் அதை நினைக்காம இருக்கவும் முடியாது. உதாரணத்திற்கு பகலையில பயங்கரமான ஒரு சண்டை, ஒரு நாலு ஐந்து பேர்கள் துண்டம் துண்டமாக வெட்டி போடப்பட்டு அவர்களுடைய தலையுடைய மூளை ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றது. மிக விகாரமான கோரமான ஒரு காட்சியை பகல்ல கண்டுட்டோம். இரவேல காட்டு வழியா தட்டந்தனியா போய்கொண்டிருக்கும் போது நாங்க நினைக்கிறோம் இந்த காட்சியை நினைக்க கூடாதுன்னு சொல்லி, ஆனால் எங்களை நினைவுல வரத்தான் செய்து. நாங்க எதை நினைக்க கூடாது என்று நினைக்கின்றோமோ அதை எங்களை நினைக்காமல் இருக்கவும் முடியாது. நாம் எதை நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை எங்களால் நாடவும் முடியாது. நாம் நாடுவதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் தேவை, நாம் மறப்பதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் தேவை. அல்லாஹ் கூறுகின்றான், உலகத்தார்களை படைத்த அந்த ரப்புடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் நாடவும் முடியாது, அவனுடைய உத்தரவு இல்லாமல் உங்களால் எதையும் மறக்கவும் முடியாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே, அல்லாஹ்வை விளங்கிட்டா அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது கஷ்டம் இல்ல. அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சங்கடமான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை விளங்கிட்டா அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுவது பாரம் இல்ல, சிரமம் இல்ல. ஆனா இன்று நாம் பார்க்கலாம் உலகத்தில் அதிகமான மக்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகள் தெரியும், அல்லாஹுடைய சட்டளைகளை சட்டதிட்டங்கள் தெரியும், இஸ்லாத்தில் உள்ள பரதான அனைத்தும் தெரியும், இஸ்லாத்தில் எவை எவைகள் ஹராம் பாவமானது பெரும் பாவம் என்பது அதிகமான மக்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய சுன்னத் எது அதிகமான மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபர்துகளை செய்யக்கூடிய அந்த ஈமானுடைய பவர் அவர்களிடத்தில் இல்லை, இந்த ஹராம்கள் என்று தவிந்து கொள்ளக்கூடிய ஈமானுடைய சக்தி குறைவாக இருக்குது. நபியுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அளவில் உள்ள ஈமானுடைய சக்தி குறைவாக இருக்குது. அதனால தான் குர்ஆனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம், குர்ஆனுடைய மசாயில்கள் தெரியும், குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள் தெரியும், குர்ஆன்ல சொல்லக்கூடிய வழிமுறைகள் தெரியும். ஆனா அதன்படி நடக்கிறது சிரமமா இருக்குது. காரணம், சஹாபாக்கள் ஈமான படிச்ச மாதிரி நாங்க ஈமான படிக்கல. அவர்கள் முதலாவது ஈமானை படித்துவிட்டு பின்னால குர்ஆனை படித்தார்கள். நாம் பூரணமான முறையில் ஈமான படிக்காம குர்ஆனை படித்ததுனால குர்ஆனின் படி நடக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்குது. நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் அதுதான். அவர்கள் முதல்ல குர்ஆனை படிக்கல. எந்த அளவுக்கு ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், பத்து ஆயத்தை வெறும் ஓதுறதல்ல, பத்து ஆயத்தை படித்து அதன்படி செயல்படுவதற்கு முன்னால இன்னொரு பத்து ஆயத்தை நாங்க படிக்க மாட்டோம். சூரத்துல் பக்ராவை மட்டும் படித்து முடிக்கிறதுக்கு எத்தனையோ வருடம் சென்றதாக ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனை படிக்கிறது என்ற வெறும் படிக்கிறது மட்டுமல்ல, குர்ஆனின் படி அமல் செய்யறது. குர்ஆனின் படி அமல் செய்யறதற்கு முதலாவது ஈமானை படித்தார்கள். ஈமானை படித்ததுக்கு பின்னால தான் குர்ஆனை படித்தார்கள். குர்ஆன்ல எந்த உத்தரவு வந்தாலும் சரி, அது பொருள் அதாவது வியாபாரத்துடைய உத்தரவு, விவசாயத்துடைய உத்தரவு, எந்த உத்தரவாக இருந்தாலும் சரி, ஹதரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் வட்டிக்கு அல்லாஹ் வட்டி கொடுத்து வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னொரு காலத்தில் சொல்லித்தான் வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது. யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான், சதகாவை அல்லாஹ் வளர்த்தே தீருவான், வட்டிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து விட்டான். ஹதரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வட்டிக்கு பணம் கொடுத்திருந்தார்கள், வட்டிக்காகவே நீ பணத்தை கொடுத்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இந்த ஆயத் இறங்கியவுடன் சொல்லிவிட்டார்கள், வட்டிக்குரிய பணம் மட்டுமல்ல முதல் கூட தேவையில்லைன்னு சொல்லி தன்னுடைய முழு முதலையும் விட்டு விட்டார்கள். எந்த உத்தரவாக இருந்தாலும் சரி அதை ஏற்று நடப்பதற்கு சஹாபாக்கள் தயார். திருமணத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, பரிதாவுடைய விடயமாக இருந்தாலும் சரி, செலவழிக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய விடயமாக இருந்தாலும் சரி, குர்ஆன்ல எந்த ஒரு உத்தரவு வந்தாலும் சரி உடனடியாக அதை ஏற்று நடப்பதற்கு சஹாபாக்கள் தயார். ஏண்டா மக்கால கொஞ்ச நாட்கள் அல்லையே, 13 வருஷம் அவர்கள் ஈமானைத்தான் படித்தார்கள். நபி அவர்கள் ஈமானுடைய தர்பியத்தை கொடுத்தார்கள். உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஈமானுடைய தர்பியத்தை கொடுத்ததை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஈமானுடைய தர்பியத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ் உலகத்தில் யாரையுமே 40 வருஷத்துக்கு முன்னால நபியாக ஆக்கல்ல. ஒரு சில ஹதரத் ஈசா, ஹதரத் யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம், அந்த ரெண்டு நபிமார்களை தவிர உலகத்தில் வேறு யாரையும் 40 வயசுக்கு முன்னால நபியாக ஆக்கல்ல. ஏன் 40 வருஷத்துக்கு பின்னால நபியாக ஆக்கினான்? அந்த 40 வருடம் வரைக்கும் அந்த நபிமார்களுக்கு ஈமானுடைய தர்பியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துக் கொண்டே இருந்தான். குர்ஆன்ல நிறைய ஆதாரம் இருக்குது. ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை 10 வருடமாக ஆடுகளை மேய்க்க வைத்து தர்பியத்தை கொடுத்தான். ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வளர்ப்பதை கொண்டு, அவர்கள் வளர்ப்பதை வளர்த்த நேரத்தில் அல்லாஹுடைய வல்லமைகள் அவருடைய குதிரத்துகளை பார்ப்பதை மூலமாக ஹதரத் ஜக்கரியாவுக்கு ஈமானுடைய தர்பியத் கிடைக்கின்றது. குர்ஆன்ல வருது, ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வளர்த்தது. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள ஒரு அறைக்குள்ள வைத்து தான் மரியத்தை வளர்க்கின்றார்கள். அந்த அறைக்குள்ள வேற யாரும் செல்ல முடியாது. ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட மாத்திரமே தான் துறப்பு, வேறு யாரிடத்திலும் கொடுக்க மாட்டார்கள். குர்ஆன்ல வருது, ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் மரியமுடைய அறைக்குள்ளால் செல்லும் பொழுதெல்லாம் வகை வகையான உணவை கொள்வார்கள். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹராப வஜத இன்தஹா ரிஸ்கா. அந்த அறைக்குள்ளால் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் நுழையும் போதெல்லாம் வகை வகையான உணவை பெற்றுக் கொள்வார்கள். காலையா மரியமு அன்னாலகி ஹாதா, கேட்பாங்க, மரியமே உங்களுக்கு இந்த உணவு எங்கிருந்து கிடைத்தது? நான் கொண்டு வந்து தரல, வேறு யாரும் இந்த அறைக்குள்ளால வர முடியாது, நானும் கொண்டு வந்து தரல, வேறு யாரும் வர முடியாத கட்டத்தில் இந்த உணவு உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? காலத்திய இது என்னுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று சொல்லி ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் குறிப்பிடுகின்றார்கள். தஃப்ஸீர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எந்த வகையான உணவை கொடுத்தார் என்று சொன்னா, அந்த பெலஸ்தீன்ல முழு நாடும் வெயில் காலமாக இருக்குது, ஆனா குளிர்காலத்துடைய பழங்கள் ஹதரத் மரியமுடைய கட்டிலுக்கு கீழால இருக்கும். அந்த பெலஸ்தீன் முழு நாடும் குளிர்காலமாக இருக்குது என்று சொன்னா, கோடை காலத்துடைய பழங்கள் எல்லாம் ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கும். இதை பார்த்து ஹதரத் ஜக்கரியாவுடைய ஈமான் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஜுர்ரியதன் தய்யிபா. அந்த நேரத்தில் தான் ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கையை ஏந்துகின்றார்கள். ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் பார்க்கின்றார்கள், மரியமுக்கு எந்த முயற்சியுமே இல்லாமல், இந்த காலத்துல மாதிரி பெண்கள் வேலைக்கு போற மாதிரி போகல, அவங்க எந்த ஜொப்புக்கும் போகல, அறைக்குள்ளால தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை முழுமையா பின்பற்றாங்க. ஹதரத் மரியம் ஒரு நபியும் அல்ல, ஹதரத் மரியம் ஒரு ரசூலும் அல்ல, பெண்கள்ல யாரும் நபியாக வர முடியாது. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்த, அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்த ஒரு அழகான தக்குவாதாரியான பெண்மணி ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எந்த ஆண்களுடைய முயற்சியும் இல்லாமல் உணவை கொடுக்க முடியும்னு சொன்னா, என்னுடைய இந்த தள்ளாடிய வயதுல என்னுடைய மனைவிக்கு அல்லாஹுவால் குழந்தையை தர முடியும் சொல்லி கேட்கின்றார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஜுர்ரியதன் தய்யிபா, யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு அழகான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் பதில் கூறுகின்றார், ஜக்கரியாவே உங்களுக்கு நாங்கள் யஹ்யா என்ற குழந்தையை தரப்போகின்றோம். யஹ்யா என்று பெயர் வைத்ததே அல்லாஹ். அல்லாஹ் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 80 வயதை தாண்டியதற்கு பின்னால யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். எதை சொல்ல வரோம்னு சொன்னா, ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொன்றின் மூலமாக ஈமானுடைய தர்பியத்தை கொடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்ந்த 13 வருஷத்துல சஹாபாக்களுக்கு ஈமானுடைய தர்பியத்தை கொடுக்கின்றார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பின்னால தான் அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய தடைகள், முக்கியமான சட்டதிட்டங்கள் கடமையாக்கப்படுகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக சஹாபாக்கள் மக்கால ஒன்று ஈமானை படித்தார்கள், இரண்டாவது ஈமானின் பக்கம் மக்களை அல்லாஹுடைய தீனின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்திருந்தார்கள். ஈமானி தாவத் ஈமானின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமா தாயியா தான் இருந்தாங்க. எந்த ஒரு சஹாபியுடைய நாங்க சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தாவத் கொடுக்கல, தாவத்துடைய வேலையில் ஈடுபடல, அல்லது இதை விட்டு ஒதுங்கி இருந்தார் என்று சொல்லி எந்த கிதாபிலும் பார்க்க முடியாது. அத்துணை சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறு வினாடியே இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் தாவத் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். என்று அவர்களுக்கு தெரியும், ஈமானுடைய பொறுமதி தெரியும், ஈமானுடைய செல்வம், அதனுடைய அந்த பொக்கிஷத்துடைய பொறுமதி தெரியும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு ஆழ்த்த ஈமான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தா, கலிமா சொல்லி அல்லாஹுவை ஏற்றிருந்தா, அவர் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் சரி, ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நுழைவாரு. ஆனா ஈமானே கொள்ளல, அவர் எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை செய்தாலும் சரி, அது அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அல்லாஹுவிடத்தில் நிராகரிக்கப்பட்டுவிடும். அதனால தான் சஹாபாக்கள் முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த ஈமானுடைய செல்வம் கிடைக்கணும், இந்த ஈமானுடைய பொக்கிஷம் கிடைக்கணும், எல்லா மக்களும் முஸ்லிம்களாக வாழணும், எல்லோருமே சுவர்க்கம் செல்லணும் என்ற ஒரே கவலையில தான் முழு மூச்சுடன் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாங்க. நாங்க நினைக்க கூடாது, அவங்க பெரிய செல்வத்தில் இருந்திருப்பாங்க, வசதியோடு இருந்திருப்பாங்க. அவர்களுடைய காலத்தை வச்சு பார்க்கும் பொழுது நாங்க இன்னைக்கு கோடீஸ்வரர் என்று சொன்னா அது மிகையாகாது. நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு கடுமையான கஷ்டம், பெரிய சோதனையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மிஷ்காத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க கூறுவாங்க, ஹைபருடைய வெற்றி வரைக்கும், ஹைபருடைய யுத்தத்துடைய வெற்றி வரைக்கும் நாங்க யாரும் ஈட்டப்பழத்தை கூட வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை. ஹைபருடைய வெற்றி ஹிஜ்ரி 7 தான் ஏற்படுகின்றது. மக்கால 13 வருஷம், மதீனாவுக்கு போனதற்கு பின்னால 7 வருடம், சுமார் 20 வருட காலமாக ஈர்த்தப்பழத்தை கூட வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்களை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுல அவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு ஆடை தான் இருக்கும், வேற மாற்றிக் கொள்வதற்கு ஆடை இல்லை. சில வேளை ஜும்மாவுக்குள் ஏற்றாகி வருவாங்க, சில வேளை பள்ளிவாசலுக்கு தொலை போகாம வீட்டில் இருப்பாங்க. அதர் சுரஹ்பீல் இப்னு ஹஸ்னா ரழியல்லாஹு அன்ஹு வஹியை எழுதக்கூடிய முக்கியமான சஹாபிகள் ஒருவர், அவர் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாரு. அவங்கட மாமி வந்து கேட்கிறாங்க, மருமகன் பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, இன்னும் நீங்க என்ன பள்ளிவாசலுக்கு போகல. அப்ப அவர் கூறுகின்றார், என்னுடைய மாமியே, என்னிடத்துல ஒரே போடப்பட்டிருந்த ஆடைய நேற்று தான் நபி அவர்கள் வாய்க்கொண்டு போனார்கள் என்று சொல்லி அதர ஷுரஹ்பீல் ரலியல்லாஹு கூறுவார்கள். ஒரு ஆடைய விட்டா வேற மாத்திக் கொள்ளத்துக்கு அவர்களுக்கு ஆடை இல்ல. நபியுடைய சபையில சஹாபாக்கள் இதே மாதிரி உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. சில சஹாபாக்கள் ஒரு ஆளுக்கு பின்னால ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு உட்காருவாங்க. என்று கேட்டா முழு மேனிய மறைக்கிறதுக்கு ஆடை இல்ல, என்னமோ மர்மஸ்தானம் மறைவிடம் மறைவு மறைக்கப்பட்டிருக்கும், ஆனா முழு உடம்பையும் உடம்பையும் மறைக்கிறதுக்கு ஆடை இல்ல. வெக்கத்தினால அவர்கள் நபி அவர்களுடைய சபையில ஒரு பின்னால் ஒரு ஆள் ஒளிஞ்சி மறைந்து உட்காரக்கூடிய நிகழ்ச்சிகளும் அவர்களுக்கு முன்னால் நடந்திருக்கு. முதலாவது சஃபர் நின்று தொழுது கொண்டிருப்பாங்க, திடீர்னு சொல்லி ஒரு சப்தம் ஏற்படும். என்னண்டு பார்த்தா முதல் சஃபர் உள்ள பல சஹாபாக்கள் மயக்கமுற்று கீழே வீழ்ந்துருவாங்க. நிற்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சக்தி இல்லை, அவ்வளவு பெரிய கஷ்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எதை சொல்ல வரோம்டா, ஒரு சிலர்கள் சொல்லுவாங்க, எங்கட முஸ்லீம்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தானே, பொஸ்னியால கஷ்டப்படுறாங்க, செச்சினியால கஷ்டப்படுறாங்க, பஞ்சத்தினால் அழிக்கப்படுறாங்க, அவர்களையும் பார்க்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களையும் கவனிக்கணும், உண்மை அவர்களை கவனிக்கணும் தான். ஆனா அவங்க ஈமான் உள்ளவர்கள், இஸ்லாம் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் அந்த கஷ்டத்தோடு இறந்துட்டா சுவர்க்கம் போவார்கள். ஆனா பல மில்லியன் மனிதர்கள் இன்றைக்கு ஈமான் இல்லாமல் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நிலையில இறந்துட்டா அவர்கள் நரகம் அல்லவா போவார்கள். நபியுடைய காலத்துல கஷ்டம் இருந்துச்சு, ஆனா அந்த கஷ்டத்தை முன்னால வைத்து சஹாபாக்கள் எல்லாம் தீனுடைய உழைப்புல பின்தங்கினார்களா என்றாலே. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, பல சிரமங்களுக்கு மத்தியில, பல கஷ்டங்களுக்கு மத்தியில ஈமானின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். தாவத்தின் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் இருந்த மிகப்பெரிய வேற்றுமையை அல்லாஹ் அகற்றி விட்டான். தாவத்தை நாங்க சாதாரணமா நினைக்க கூடாது. உலகத்துள்ள அமல்கள்ல, இபாதத்துகள்ல, வணக்கங்கள்ல தாவத்திற்கு அல்லாஹ் பெரிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றான். மக்காவுக்கு நபியார்கள் வந்த நேரத்தில் அவுஸ் என்று சொல்லி பெரிய ஒரு கூட்டம், ஹஜ்ரஜ் என்று சொல்லி மறுமுனையில் இன்னும் ஒரு பெரிய ஒரு கூட்டம். இந்த அவுஸ் ஹஜ்ரஜுக்கு மத்தியில் 120 வருடமாக போர் நடந்து கொண்டிருந்தது, சண்டை நடந்து கொண்டிருந்தது. நாங்களும் அடிக்கடி சொல்றேன், சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி இரத்தத்தை ஓட்டுவார்கள், குடிசல் செய்வார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் வேற்றுமை இருந்தது. ஆரம்ப காலத்தில் முக்கியமான குரேஷுடைய தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த பிலாலோட, இந்த அபூ ஹுரைராவோட, இந்த சல்மான் ஃபாரிசியோட, இந்த சுஹைப் ரூமியோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, நாங்க இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க, நாங்க இப்படி வந்து அந்த சபையில் இருக்கிறது, வேணா நீங்க உங்க சபையை கொஞ்சம் மாத்திக்கோங்க, எங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு மஜ்லிஸ் வைங்க அப்படின்னு சொன்ன வேளையில அதற்கு மறுப்பா குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கிட்டான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா வலா தஅது முஹம்மதே, நீங்க உங்களை யாரோடு ஆக்கிக் கொள்ளணும் என்று சொன்னா காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அழைத்து அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடிய அவர்களுடன் தான் நீங்க இருக்கணும். மாற்றமாக அவர்களை விட்டு நீங்க உங்களோட முகத்தை திருப்பிடாதீங்க. துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய அற்ப சொற்ப அலங்காரத்தையா நீங்க நாடுறீங்கன்னு சொல்லி அதற்கு மறுப்ப அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, நபியுடைய சபையில வந்து உட்கார கூட வெட்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு குலத்துடைய சண்டை, கோத்திரத்துடைய சண்டை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, தாவத்தின் மூலமாக 23 வருடத்திற்குள்ளால அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்தினான்னு சொன்னா உலக சரித்திரத்தில் அதற்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை. புகாரி ஷரீஃபில் வருது, ஹதரத் உமர் ரலியல்லாஹு குறிப்பிடுவார்கள், அபூபக்கர் சையிதுனா அதக்க சையிதுனா, அபூபக்கர் என்னுடைய தலைவர், என்னுடைய இன்னும் ஒரு தலைவரை உருவி விட்டதாக ஹதரத் உமர் ஹதரத் பிலாலை தன்னுடைய தலைவர் என்று கூறக்கூடிய அளவுல அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது. ஹயாத்து சஹாபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மக்காலிருந்து போன முஹாஜிர் சஹாபாக்களை மதீனாவில் உள்ள அன்சார் சஹாபாக்களுடன் நபி அவர்கள் சகோதரர்களாக மாற்றிவிட்டார்கள். உங்களுக்கு அவர் சகோதரர், உங்களுக்கு அவர் சகோதரர் என்று சொல்லி 5 பேர்களை 10 பேர்களை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த சகோதரர்கள் உள்ள ஒரு ஆள் மதீனாவிலிருந்து எங்கேயாவது வெளி வேலையாக போகின்றார், இரவுல வருவதற்கு ரொம்ப லேட் ஆகுது, தாமதமாகுது என்று சொன்னா இந்த மற்ற சகோதரர் அவருடைய வருகையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இரவு நெம்ப நேரம் கடிதம் வரைக்கும் அவர் எதிர்பார்த்து அவர் வந்ததற்கு பின்னால முதலாவது கேட்கிற கேள்வி, கைஃப குந்த பாதி, கைஃப குந்த பாதி, எப்படி இன்றைய தினம் உங்களுக்கு கழிஞ்சு, நான் இல்லாமல் இன்றைய தினத்தை நீங்க எப்படி கழிச்சீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுல அவர்களுக்கு மத்தியில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்தினான் இந்த புனிதமான தாவத்துடைய உழைப்பின் மூலமாக. அது மாத்திரமல்ல, தாவத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சக்தியை வைத்திருக்கிறான் சொன்னா முழு அரேபிய தீபகற்பத்திலிருந்து அல்லாஹ் ஷிர்கை இல்லாமலாக்கி விட்டான். நபி அவர்கள் வந்த நேரத்தில் பைத்துல்லாவுக்கு உள்ள 360 சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். தாவத்துடைய உழைப்பின் பரக்கத்தின் காரணமாக காபாவுல மட்டுமல்ல, மக்கால மட்டுமல்ல, முழு ஹிஜாஸ்ல மட்டுமல்ல, அதை சூழமுள்ள எத்தனையோ அரபு நாடுகள்ல அங்கிலிருந்து இன்று வரைக்கும் ஷிர்க்குடைய அமலை அல்ல ஷிர்க்கை அல்லாஹ் இல்லாமலாக்கி அங்கே ஏகத்துவத்துடைய கொடிகள் பறந்து கொண்டிருக்கிறது சொன்ன தாவத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கின்றான். நபியுடைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் இந்த காலத்தில் உள்ள நுண் முஸ்லிம் மாதிரி அல்ல, இந்த காலத்தில் உள்ள பாவம் அப்பாவிகள். ஒரு 5-10 நிமிஷம் பேசி பேசினா ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், கலிமா சொல்வேன் என்று வந்துருவாங்க. சில நாட்டுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மதம் என்று சொல்லி உண்டே இல்ல, அவங்க மதத்தை நம்பர் அல்ல. ஒரு 15-20 நிமிஷம் பேசினாங்க இஸ்லாத்தை பற்றி நல்ல முறையில் தாவத் கொடுத்துட்டா உடனடியாக கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கத்து காஃபிர்கள் அந்த மாதிரி அல்ல. எந்த அளவுக்கு பிடிவாதம் என்று சொன்னா சஃபான் இப்னு உமையா சொன்னாரு, முழு மக்கால உள்ளவர்களும் இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறதில்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு பிடிவாதமாக இருந்தவர்கள். அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அவ எந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்தார், தன்னுடைய கணவனுடைய நெஞ்சில குத்துவாள். அந்த பெண்மணி, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாயா, நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று கதவையை மூடி வைப்பாள். அந்த அளவுக்கு பெண்கள் அவர்களுடைய சிறுக்கில உறுதியாக இருந்தார்கள். ஆனா அவர்களுடைய உள்ளங்களை மாற்றி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னா அல்லாஹ் இந்த தாவத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கின்றான். தாவத்தின் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து பர்தகளையும் ஹயாத்தாக்கி விடலாம். தாவத்தின் மூலமாக உலகத்தில் அல்லாஹ் தடை செய்த அனைத்து ஹராம்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். தாவத்தின் மூலமாக நபியுடைய சுன்னத்துகளை நூற்றுக்கு நூறு முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடலாம். தாவத்தில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். அதனால தான் உலகத்துக்கு எல்லா நபிமார்களையும் அனுப்பிய வேளையில அவர்களுக்கு தாவத்தை தான் கொடுத்து அல்லாஹ் தாயா தானே அனுப்பினான். நபி அவர்களை பார்த்து கூறுகின்றான், முஹம்மதே உங்களை நாங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாலயம் கூறக்கூடியவர்களாக, நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, சாட்சி சொல்லக்கூடியவராக, அல்லாஹுவின் அளவில் அழைக்கக்கூடிய அழைப்பாளராகத்தான் நாம் உங்களை அனுப்பினோம் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். நபியுடைய காலத்தில் இருந்த அந்த சகல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சாதனம் கருவி தான் தாவத்துடைய உழைப்பு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, 23 வருடமாக நபி அவர்களும் ஈடுபடுகின்றார்கள், நபி தோழர்களையும் ஈடுபடுத்துகின்றார்கள். அந்த தாவத்தை எடுத்துக்கொண்டு தான் சஹாபாக்கள் போனாங்க. ஆப்பிரிக்காவுடைய பாலை வனங்களை கடந்து கடந்து சென்றார்கள். துருக்கியுடைய பெரும் பெரும் மலைகளை தாண்டி தாண்டி சென்றார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க. ஒவ்வொரு சஹாபியின் மூலமாக அந்த முழு நாடே இஸ்லாமிய நாடாக மாறுகின்றது. நபியுடைய காலத்தில் ஷாம் தேசம் ஜோர்டான் அது இஸ்லாமிய நாடா இருக்கல்ல, அதுக்கு ரோம் என்று சொல்றது கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு ஏரியா தான் ஜோர்டானாக இருந்தது. நாங்க 91-92 அங்க போன நேரத்தில் பார்த்தோம், அந்த ரோமர்களுடைய பெரிய பெரிய கோட்டைகளுடைய ஒவ்வொரு தூண் 30-40 உயரத்தில் இருக்கும். அந்த தூண்கள் மட்டும் இப்பொழுதும் பாக்கியா இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தோடு ஆட்சி பலத்தோடு இருந்தவர்கள் ரோமர்கள் இருந்தவர்கள் இருந்தார்கள் அந்த ஜோர்டான்ல. ஆனா அந்த நாடு அரபு நாடாக மாறி அந்த நாட்டு மக்களுடைய பாஷை அரபு பாஷையாக மாறி இன்று வரைக்கும் அது மிகப்பெரிய இஸ்லாமிய நாடாக இருக்குது என்று சொன்னார். இந்த புனிதமான தாவத்துடைய உழைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க. ஒரு மனிதரை வச்சு அந்த முழு நாடு, அதுல சஹாபாக்கள் இருக்கலாம், தாபியன்கள் இருக்கலாம், தாபியன்களாக இருக்கலாம், உலகத்துல பல நாடுகள் இஸ்லாம் பரவி இருக்கக்கூடிய சரித்திரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம். நம்முடைய ஏசியாவுல இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இந்த பகுதிகளில் அந்த தாயிபிலிருந்து வந்தவர் தாரிக் முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயிபிலிருந்து வருகின்றார்கள். அவர்கள் வந்து உழைப்பு செய்கின்றார்கள். ஒரு 2-2.5 வருடம் முயற்சி செய்கின்றார்கள். அந்த தனி நபரை வைத்துத்தான் இன்று இவ்வளவு பெரிய ஒரு ஜனத்தொகை இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள். இந்தோனேஷியாவில் 18 கோடி முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள் என்று சொன்ன அந்த மாதிரியான பெரிய மனிதர்களுடைய முயற்சி. அதே மாதிரி தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 90ல் தாபியங்களுடைய காலத்தில் தான் அவர் போகின்றார் ஸ்பெயினுக்கு. அவர் மூலமாகத்தான் முழு ஸ்பெயின் இஸ்லாமிய நாடாக மாறுகின்றது. ஆரம்பத்தில் பயால குறிப்பிட்டார்கள், பிலிப்பைன்ல 400 வருடத்திற்கு முன்னால 100க்கு 100 முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பிலிப்பைன் ஆட்சி செய்த மன்னருடைய பெயர் தான் அமானுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அவருடைய ஞாபகார்த்தமாக தான் அந்த தலைநகரத்துக்கு மெனிலா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. காலப்போக்கில் இந்த தாவத்துடைய உழைப்பு விடுபட்டதனால அந்த நாடுகளில் மீண்டும் கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய கைகளில் போய் சேர்ந்துருச்சு. இன்றைக்கு ஸ்பெயின் இஸ்லாமியர்களுடைய கையில் இல்லை, பர்மா இஸ்லாமியர்களுடைய கையில் இல்லை, பிலிப்பைன் இஸ்லாமியர்களுடைய கையில் இல்லை. இந்தோனேஷியாவில் 18 கோடி முஸ்லீம்கள் வாழ்றாங்க. ஆனா அவர்கள் எவ்வளவோ பேர் பல தீவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிக மிக தூரம். ஒவ்வொரு நாளும் பல மனிதர்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, எதை சொல்ல வரோம்? நபியுடைய காலத்தில் சஹாபாக்கள் 100க்கு 100 தீனுடைய வாழ்க்கை அவர்கள்ட்ட இருந்தது. அந்த தீனுடைய வாழ்க்கையோடு ஒன்று சொல்றது மற்றது செயல். இந்த காலத்தில் சொல்லை விட செயலைத்தான் பார்க்கின்றார்கள். நபியுடைய காலத்திலும் சஹாபாக்கள்ட்ட 100க்கு 100 இஸ்லாமிய வாழ்க்கை வெறும் அமல்ல மட்டுமல்ல, இபாதத்தில் மட்டுமல்ல, ஆட்சி செய்வதில், விவசாயத்தில், வியாபாரத்தில், குடும்பம் நடத்துவதில், குழந்தை வளர்ப்பதில், அனைத்திலும் குர்ஆனுடைய அத்துணை சட்டதிட்டங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்ததனால அவர்களுடைய ஒவ்வொரு செயலை பார்த்து ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனா இன்று உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல, குர்ஆனுடைய சட்ட முறைகள் படி அவர்களுடைய தொழில் இல்ல, அவர்களுடைய வியாபாரம் இல்ல, நம்முடைய பெண்கள் இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல, நம்முடைய ஆண்கள் இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த நிலையில நாங்க காஃபிர்களை போய் எப்படி அழைக்கிறது? முதலாவது நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களை இஸ்லாமியர்களை சீராக்கணும். இஸ்லாமியர்கள் நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய வாழ்க்கை வந்துட்டா நபியுடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல மட்டுமல்ல, இந்த காலத்திலும் அல்ஹம்துலில்லா இஸ்லாத்தை முழுமையா ஃபாலோ பண்ணி பின்பற்றி நடக்கக்கூடியவர்களின் மூலமாக அந்நியவர்கள் ஈர்க்கப்படத்தான் செய்கின்றார்கள். அந்நியவர்கள் இஸ்லாத்திற்குள்ள நுழைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சென்ற வருடத்துல அல்லது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல அல்லது சென்ற வருட கடைசியில அமெரிக்கா இருந்து ஒரு ஜமாத் சிலோனுக்கு வருகின்றது, கலிபோர்னியாவுடைய ஜமாத். அந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், அமெரிக்காவுடைய கலிபோர்னியா சிட்டியில ஒரு நல்ல வாலிபர் என்ன செய்கின்றார், பாதையில நடந்து கொண்டு செல்கின்றார். நூற்றுக்கு நூறு சுண்ணத்தான முறைப்படி நல்ல முறையில தாடி வைத்து பாதையில நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். செல்லக்கூடிய வேளையில ஒரு கார் ஒன்று வந்து அவருக்கு முன்னால் நின்று ரொம்ப நேரமா காருக்குள்ளே இருந்தவர் ஹோன் அடிக்கிறார். ஆனா இவர் முதலாவது பார்த்துட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாரு. அந்த காரில் இருந்தது ஓட்டி வந்தது ஒரு பெண், ரொம்ப நேரமா ஹோன் அடிச்சும் இவர் பார்க்கல. அதனால இவர் சைட ஒதுங்கி கொண்டாரு. அந்த காரை அந்த பெண்மணி நிப்பாட்டிட்டு வந்து சொல்றாரு, நீங்க என்ன இவ்வளவு நேரமா உங்களுக்கு ஹோன் அடிக்கிறேன், நீங்க என்ன கொஞ்சம் பாருங்க. அவர் சொன்னாரு, முதலாவது ஒரு பெண்ணுடைய ஒரு பெண் மீது பார்வப்பட்டுட்டா அதற்கு அனுமதி இஸ்லாத்துல, ரெண்டாவது முறை மூணாவது முறை பார்க்கறதுக்கு அனுமதி இல்ல, அதனால நான் உங்களை பார்க்க முடியாது. இன்னும் நீங்க தயவு செய்து பாருங்க நான் யாருன்னு நீங்க விளங்கணுமே. சொன்னாங்க, நீங்க யாராக இருந்தாலும் சரி உங்களை பார்க்கறதுக்கு நான் தயார் இல்ல. அவர் சொன்ன, நான் தான் மிஸ் கலிபோர்னியா, கலிபோர்னியாவுடைய அழகு ராணியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நீங்க என்ன பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, நீங்க யாரு, கலிபோர்னியா என்ன, உலகத்துடைய அழகு ராணியாக இருந்தாலும் சரி பார்க்க நான் தயார் இல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அந்த பெண்ணுக்கு ஆச்சரியம் அப்படின்னு அவ கேட்ட, நீங்க யாரு? அவர் சொன்னாரு, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு இஸ்லாமியன். அப்ப நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மதம் என்ன? அதைத்தான் இஸ்லாமிய மதத்தை நான் ஃபாலோ பண்றேன். இஸ்லாத்தில் இந்த மாதிரி இருக்கு ஒரு பெண் பார்க்க கூடாது. ஆம், இருக்குது. அப்படின்னு அந்த மார்க்கத்தை நானும் படிக்கணும், நீங்க எனக்கு படிச்சு தாங்க. அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு படிச்சு தர முடியாது. ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுடன் தனியா பேசுறதுக்கு கூட இஸ்லாத்துல அனுமதி இல்ல. வேணும்னா நம்முடைய வீட்டுக்கு வாங்க, என்னுடைய மனைவியோடு உங்களை நான் சாட்சி விடுறேன், என்னுடைய மனைவிக்கு தேவையான விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க. சொன்னாங்க, வீட்டுக்கு வாங்க. அப்ப அவர் சொன்ன, வாங்க கார்ல ஏறி போவோம். அவர் சொல்லிட்டாரு, கார்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக பிரயாணமும் செய்யக்கூடாது, நான் முன்னால போறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணி பின்னால வாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டு தன்னுடைய மனைவி சொல்றா, இப்படித்தான் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அந்த மாதிரி வாழ்றது தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி என்ன, முஸ்லிம்கள்ட்ட உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை வரணும், இஸ்லாமியர்கள்ட்ட குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் வரணும், இஸ்லாமியர்கள்ட்ட நபியவர்கள் சொன்ன சுன்னத்தான வாழ்க்கை முறை வந்து விட்டது. அடுத்த வினாடியே அல்லாஹ்வுடைய உதவி வருவது நிச்சயம். ஆனா இன்று இஸ்லாமியர்கள்ட்ட இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இல்ல, நபியுடைய சுன்னத்துகள் இல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதனால நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்முடைய முஸ்லிம்கள் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியங்கள் பறிக்கப்படுகின்றது, கௌரவங்கள் பறிக்கப்படுகின்றது, உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. மோசமான முறையில் முஸ்லிம்கள் அந்நியவர்கள் முஸ்லிம்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சோதனை செய்கின்றார்கள், துன்பங்களை கொடுக்கின்றார்கள் என்று சொன்னா இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல. முழு உலகத்தில் நாங்க பார்க்கலாம், பல நாடுகள் நாங்க இஸ்லாமியர்களோடு நல்லா இருக்கிறோம், இஸ்லாமிய நாட்டவர்களோடு நாங்க நட்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லி வெளிரங்கத்தில் சொன்னாலும் உண்மையில யதார்த்தத்தில் திரைமறைவுக்கு பின்னால அவர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்கு, முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு, முஸ்லிம்களுடைய ஆற்றல்களை அதாவது திறமைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு மிகப்பெரிய திட்டங்களை தீர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, பல நாடுகள்ல முஸ்லிம்களை தூண்டி முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு, முஸ்லிம்களே முஸ்லிம்களை இல்லாமலாக்குவதற்கு தூண்டிவிட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அவர்களை குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த நாடு சரியில்லை, அந்த நாடு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. உண்மையை சொல்ல போனா நான் சரியில்லை, உலகத்தில் உள்ள ஆண்கள் சரியில்லை, உலகத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் சரியில்லை, இஸ்லாமியர்கள்ட்ட உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை வர சரியில்லை, முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்துட்டா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் அன்பை பாசத்தை போட்டு விடுவான். இந்த இதே நிகழ்ச்சி நபி அவர்கள் 1400 வருடத்திற்கு முன்னால் சொன்னது அபு தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த காலத்திற்கு நல்ல முறையில் ஃபிட் ஆகுது, புரிஞ்சது. ஹதீஸ் பதிவு செய்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன வணங்கப்படுவதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. மாலிக்குல் முலூக் அரசர்களுக்கெல்லாம் நான் தான் அரசன், வமலிக்குல் முலூக் அரசர்களுக்கெல்லாம் நான் தான் சொந்தக்காரன். குலூபுல் முலூக் ஃபியதி, முழு உலகத்தில் உள்ள ஜனாதிபதிகள், மன்னர்கள், தலைவர்கள், பிரதமர்கள் எல்லோருடைய ஆட்சியும் அதிகாரமும் என்னுடைய பொறுப்பில் தான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியார்கள் எனக்கு முழுமையாக வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்து விட்டால் ஹவ்வல்து குலூப முலூக்கிஹிம் அலைஹிம் பிஸ்ஸத்தி வ நிக்மா, ஹவ்வல்து குலூப முலூக்கிஹிம் அலைஹிம் பிர்ஹமதி வ ரஃபா, அந்த தலைவர்கள், மன்னர்கள், ஜனாதிபதி, பிரதமர்களுடைய உள்ளங்களில் அன்பை பாசத்தை இறக்க சிந்தனையை நான் போட்டு விடுவேன். ஆனா என்னுடைய அடியார்கள், என்னை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் எனக்கு மாறு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள், என்னுடைய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடக்க ஆரம்பித்தால் அந்த தலைவர்களுடைய உள்ளங்களில் விரோதத்தை குரோதத்தை பழிவாங்கக்கூடிய தன்மையை நான் போட்டு விடுவேன். பல விதங்கள் அவர்கள் முஸ்லிம்களை சோதனை செய்வார்கள். நாங்கள் கேள்விப்படுறோம், ஒவ்வொரு நாட்டில் எவ்வளவு மோசமான முறையில் நம்முடைய சகோதரர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். வெளியில சொல்ல முடியாமல் அவர்கள் செய்யப்படக்கூடிய சோதனையை அப்படியே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் சொன்னாலும் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து. பல விதத்தில் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகின்றான். அந்த வேளையிலும் பல தஷ்கிலு அன்புசக்கும் பித்துஆய் அலல் முலூக், அவ்வாறு பல விதங்கள்ல அவர்கள் வந்து சோதனை செய்ய ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு பாதகமாக துஆ செய்வதில் நீங்க ஈடுபட வேண்டாம். பல் அஷ்கிலு அன்புசக்கும் பித்திக்ரி வ தத்ரோ, மாற்றமாக நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க, உங்களை பாவத்திலிருந்து மன்றாடுங்க, தௌபா செய்யுங்க, உங்களை நீங்க திருத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் கை அக்ஃபியக்கும் முலூக்கக்கும் உங்களுடைய அரசர்கள் தலைவர்களுடைய ஆபத்திலிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன், நான் பொறுப்பெடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆக உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் தங்களை திருத்தி அவர்கள் நல்லவராக மாறிவிட்டால் முழு உலகத்துடைய ஆட்சிக்காரர்களை அல்லாஹ் நல்லவர்களாக மாற்றி விடுவான், முழு உலகத்துடைய நிர்வாகத்தை அல்லாஹ் நல்ல முறையில் ஆக்கி வைத்து விடுவான். ஆனால் நாம் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அவர்கள் அவர்களை திருத்தாத வரைக்கும் உலகத்துடனே நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கப் போவதில்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, தாவத் தப்லீக் என்ற பெயரினால முழு உலகத்தில் நடக்கக்கூடிய உழைப்பெண் இஸ்லாமியர்கள்ட்ட உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை வரணும், ஆண்கள்ட்டே வரணும், பெண்கள்ட்ட வரணும், அல்லாஹுடைய கட்டளைகள் வரணும், சரியான காரியங்கள் வரணும், ஹராம்களை விட்டுடணும், கண்ணால ஹராம பார்க்க கூடாது, காதால ஹராம கேட்க கூடாது, வாயால ஹராம பேசக்கூடாது. நபியுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகள் இஸ்லாமியர்கள்ட்ட வரணும் என்று சொல்லித்தான் முழு உலகத்தில் தாவத்துடைய உழைப்புகள் நடந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், தாவத்துடைய உழைப்பு எங்கெங்க நடக்குதோ இஹ்லாஸோடு செய்கின்ற அல்லாஹுடைய மறைமுகமான உதவிகளை கண் கூட கண்டு கொண்டிருக்கிறாங்க. போன மாதம் தான் நாங்க ஃபிஜி ஐலண்ட் போயிட்டு வந்தோம். சிங்கப்பூருக்கு ஒரு மாதம் மட்டும் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால நியூசிலாந்துல வேலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால லாஸ்ட்ல ஃபிஜி ஐலண்டுக்கு போனோம். சிங்கப்பூர்ல ஒரு கிழமை மட்டும் வேலை செஞ்சோம். ஒரு வகையில இதை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாயிருக்குது. ஃபிஜி ஐலண்ட் போன உடனே முதலாவது எங்களை வந்து சந்தித்தது இங்கிருந்து பாஸ் அவுட் ஆன டாக்டர் நவாஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து எங்களை சந்திச்சு ஒரு கிழமை
முறைப்படி வாழணும் என்ற ஆசை வந்து
இருக்குது. ஓக்லண்ட்ல பள்ளிவாசல் உண்ட கட்டணும்னு சொல்லி முஸ்லீம்கள் ஒரு அழகான இடத்தை செட் பண்ணி அந்த காணியுடைய சொந்தக்காரன்ட்ட பேசி கேட்கிறாங்க, இந்த காணியை நீங்க எங்களுக்கு விற்கணும், எதுக்கு? இதுல நாங்க பள்ளி உண்ட கட்ட. அவர் கொஞ்சம் கிறிஸ்தவ மதத்துல உறுதியானவராக இருந்திருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, யாருக்கு கொடுத்தாலும் நாங்க முஸ்லீம்களுக்கு இதை விற்க போறது இல்லைன்னு சொல்லி கடைசியில் ஒரு ஃபாதர் ஒன்று வந்து அந்த காணி என்ன செய்யறாரு, வாங்கி அவர்கிட்ட சர்ச் கட்ட பணமும் இல்லை, பேங்க்ல லோன் எடுக்கிறாரு. 2.5 மில்லியன் US டாலர் லோன் எடுத்து பெரிய அளவுல சர்ச்சை கட்டுறாரு. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய ஏற்பாட்டை பாருங்க. இப்பொழுது சர்ச் கட்டப்பட்டு முடிஞ்சிருச்சு, ஆனா அவர் எடுத்த லோனை அவரால் திருப்பி செலுத்த முடியல. கொஞ்ச நாள் அங்கிருந்து மறைவாக இருந்து கடைசியில் நியூசிலாந்து விட்ட ஆள் தரைமறைவாகி வேற நாட்டுக்கு ஓடிட்டாரு. இப்ப பேங்கால வேறு வழி இல்லாம அந்த சர்ச் ஆக்ஷன்ல போடுறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது முஸ்லீம்கள் போய் 1.5 மில்லியனுக்கு அந்த பேங்க்ல மில்லியனுக்கு அந்த பணத்தை கொடுத்து வாங்கி பள்ளியா மாத்திட்டாங்க. ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் பேசி கேட்கிறாங்க, ஆனா அவன் கொடுக்கல, ஒரு ஃபாதரை வச்சு அவனுடைய பணத்தால காணியை வாங்க வச்சு அவனுடைய கையால கட்ட வச்சு 70 கார் பார்க்கிங் இருக்குது. அவ்வளவு பெரிய ஏரியா, 70 கார் பார்க்கிங் இருக்குது. பள்ளியோட ஒரு அழகான வீடு பங்களா உண்டு, அதை பள்ளியுடைய ஹசரத்துக்கு இப்ப கொடுத்துட்டாங்க. அழகான முறையில் முஸ்லீம்கள் 1.5 மில்லியனுக்கு வாங்கி அது அல்ஹம்துலில்லாஹ் ரோ, அதாவது மவுண்ட் ரோஸ்டில் என்று சொல்லி அந்த பள்ளிக்கு பேர் வைத்து அல்லாஹுடைய கிருபை அந்த பள்ளியில் ஒரு ஹிஃபுது மதரசா நடந்து கொண்டிருக்குது. அதிலிருந்து முதல் ஹாஃபிஸான ஹாஃபிஸ கூட எங்களுக்கு முன்னால கொண்டு வந்து ஓத வச்சாங்க. அதாவது நாகரிகத்துடைய உச்சகட்டம் வந்து அங்கேயும் அப்படித்தான். அவ்வளவு நாகரிகத்துல மிதமிஞ்சு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. தாவத்துடைய உழைப்பை வச்சு அல்லாஹுடைய பெரிய கிருபை. அதற்கு பக்கத்தில் அல் மதீனான்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போனாங்க. ஒரு இஸ்லாமிய நாட்டில் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்காது. இந்த பெண்களுக்கு 100க்கு 100 செப்பரேட், பெண்கள் பகுதிக்கு எந்த ஆணும் போக முடியாது. அந்த பெண்களுக்கு படித்துக் கொடுக்கிறதும் பெண்களை தவிர ஆண்கள் அல்ல. அதிலேயும் விசேஷம் என்னன்னு சொன்னா, அந்த அல் மதீனா ஸ்கூலுடைய பிரின்சிபல நாங்க சந்திச்சோம். எங்களை ஸ்கூலுக்கும் கூட்டிக் கொண்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா அவர் சொன்னார், எங்களுடைய ஸ்கூல்ல படிப்பிக்கக்கூடிய மாஸ்டர்மாருடைய குவாலிஃபிகேஷன் 3 சில்லா முடிச்சிருந்தா தான் அவர்களை நாங்க மாஸ்டர்மாரா சேர்க்கிறது சொல்லி ஒரு வகையில நாங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, வேலையில ஈடுபடுறாங்க, அல்லாஹுடைய கிருபை, தாவத்துடைய வேலையில ஈடுபட்டு நல்ல படிச்சிருக்கிறாங்க, 3 சில்லா முடிச்சவர்களை தான் அங்க மாஸ்டர்மாரா சேர்க்கிறாங்க. அந்த நாட்டில் இந்த அளவுக்கு பக்குவமான முறையில் உலக கல்வியும் படிச்சு கொடுக்கிறாங்க, தீனுடைய கல்வியும் படிச்சு கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, தாவத்துடைய உழைப்பு நடக்கிறதுனால உலகளாவிய அடிப்படையில் அல்லாஹ் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதுக்கு பின்னால நாங்க ஃபிஜி ஐலண்டுக்கு போனோம். உலகத்தில் ஆக கிழக்கில் உள்ள ஆக கடைசி நாடு தான் ஃபிஜி ஐலண்ட். முத முதல்ல சூரியன் உதிக்கிறது அங்கிருந்து தான் அந்த ஊர் மக்கள் குறிப்பிடுவார்கள். விவசாயம் சாதாரணமான தொழில், ஆனா அந்த தொழிலோடு மாஷால்லா நேரங்களை கொடுத்து பல தூர தூரமான நாடுகளுக்கு போறாங்க. அமெரிக்கால உள்ள சின்ன சின்ன ஐலண்டுகளுக்கு எல்லாம் போறாங்க. ஃப்ளைட்ல தான் போகணும், $800, $1000 இந்த ஃப்ளைட் அடிக்கடி இல்ல, மாதத்துக்கு ஒரு முறை, 2 கிழமைக்கு ஒரு முறை, அதனால டிக்கெட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனா மாஷால்லா செலவழித்துக் கொண்டு 10 நாளைக்கு, 15 நாளைக்கு, 40 நாள், 4 மாதங்களுக்கு சொல்லி தூர தூரமான ஐலண்டுகளுக்கு போய் முயற்சி செய்யறாங்க. அந்த பிஜியில் உள்ள முக்கியமான பொறுப்புதாரி அவர் சொன்னாரு, அவர் நியூ கலிடோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்ட் பேசிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபிஜிக்கும் மத்தியில அந்த ஐலண்ட் இருக்குது. ஆஸ்திரேலியா ஃபிஜி ரெண்டுக்கும் நடுவுல நியூ கலிடோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்ட், அங்கே போய் முயற்சி செய்யறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை வந்த உடனே அங்குள்ள எல்லா மக்களையும் சந்திச்சு, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளா இருக்குது, அதனால நாங்க ஜும்மா தொழணும்னு சொல்லி ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து அன்று ஜும்மா தொழுகை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஜும்மா தொழுகை நடத்தி முடிச்சதுக்கு பின்னால அந்த ஊர்வாசிகள் சொன்னார்களாம், நாங்க எங்களோட ஊர்ல இந்த இடத்துல 40 வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு தான் முதல்ல ஜும்மா தொழுகிறோம்னு சொல்லிக்கிறோம். அதிகமான வயசாளிகள் தான் வந்திருந்தாங்களா ஜும்மாவுக்கு. கேட்டாங்க, எங்களோட வாலிபர்கள் எல்லாம் எங்க? எங்களோட வாலிபர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பெண்களோடு போய் சேர்ந்துட்டாங்க, கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கெஞ்சுறாங்களாம், நீங்க எங்கட நாட்டில் இருங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் சிந்தித்தாரோம், வீடு கட்டித்தாரோம், பொருளாதார ரீதியில் உதவி செய்யறோம், ஆனா எங்களுக்கு நீங்க தீன படிச்சுட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சாத முறையில வற்புறுத்தி கேட்டு இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இத மாதிரி ஒரு சரித்திரம் அல்ல, ஆயிரக்கணக்கான சரித்திரம். எத்தனையோ அரபிகள் இன்றைக்கு இந்த மாதிரியான வெஸ்டர்ன் டைப்ல உள்ள நாடுகள்ல போயிட்டு அரபு நாட்டில் அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல, கண்டிஷன் கூட, சட்ட திட்டம் கூடன்னு சொல்லி இந்த மாதிரியான நாடுகள்ல போயிட்டு அந்நிய பெண்களை திருமணம் முடித்து மதுபானம் சொல்லி, போதை வஸ்து சொல்லி, ஆடல்கள் பாடல்கள் சொல்லி அவங்களோட காலம் பூரா அதில் கழிஞ்சு கொண்டிருக்குது. இப்படி பல நாடுகள்ல நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை கழிஞ்சு கொண்டிருக்குது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால அந்நியவர்கள்ட்ட உழைக்கிறது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களை பாதுகாக்கணும், நம்முடைய நண்பர்களை பாதுகாக்கணும், இஸ்லாமிய சகோதரர்களை பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்தா நாங்களும் போறது, ஆனா நாங்க முயற்சி செய்து உழைப்பு செய்து வசதியானவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம் என்று சொன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல நிச்சயமா அல்லாஹ் நமக்கும் பங்கு தருவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால தியாகம் இல்லாம தாவத்துல உழைப்பு செய்ய முடியாது. எல்லா நபிமார்களும் தியாகம் செய்தார்கள், எல்லா சஹாபாக்களும் தியாகம் செய்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூன்று விதமான தியாகங்களை செய்தார்கள், சாதாரணமான தியாகம் அல்ல, மூன்று பயங்கரமான பெரிய தியாகங்கள். முதலாவது, மனைவிய மனித சஞ்சாரமற்ற இடத்தில் விட சொன்ன நேரத்தில் மனைவியை நிரந்தரமாக விட்டு விட்டார்கள். இரண்டாவது, தன்னுடைய மகன் 14 வயது 13 வயதை அடைந்த நல்ல பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால அவரை குர்பான் கொடுக்கும்படி சொன்ன நேரத்தில் அதையும் குர்பான் கொடுக்க தயாராகி விட்டார்கள். மூணாவது, அவரே தூக்கி நெருப்பில் எரியப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் தன்னையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள். மூன்று விதமான தியாகங்களை செஞ்சாங்க. அல்லாஹ் மூன்று விதமான கிஃப்ட கொடுத்தான், மூன்று விதமான நன்மைகளை கொடுத்தான். மனைவியை அந்த இடத்துல விட்டுவிட்டதனால கயாம நாள் வரைக்கும் அல்லாஹ் ஜம்ஜம ஓட செய்திருக்கின்றான். மூணு உலக மக்களும் அந்த ஜம்ஜம குடிக்கிறாங்க, ஜம்ஜமால குடிக்கிறாங்க, உலகம் பூரா எடுத்து செல்றாங்க, மகனை அறுப்பதற்கு தயாரானாங்க. அதனால முழு உலகத்தில் உள்ளவங்க ஜுல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுக்கு போனா மினால குர்பான் கொடுக்கறத அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். தன்னை அர்ப்பணம் செய்ததற்காக வேண்டி கயாம நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாங்க அத்தஹியாத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாங்க தியாகம் செய்வோமோ அந்த அளவுக்கு தான் உலகத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். சஹாபாக்கள் மக்காவை விட்டுட்டு மதீனாவை விட்டுட்டு உலகம் பூரா போனார்கள். அந்த தியாகத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் பல கோடான கோடி மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். அதனால அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு வழக்கம், தியாகம் பெருசாக இருந்தா எடுக்கக்கூடிய முடிவும் பெருசாக இருக்கும், தியாகம் சிறிதாக இருந்தா அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சிறிது. இந்த காலத்தில் நாங்க பெரிய தியாகம் செய்யல, நாங்க பசியோடு இருக்கல, பட்டினியோடு இருக்கல, தூங்காம இருக்கல, இரவு பகலா நடந்து பிரயாணம் செய்யல, நல்ல முறையில சாப்பிட்டு நல்ல முறையில உறங்கிவிட்டு நல்ல முறையில குடித்து விட்டு நல்ல வாகனங்கள்ல பிரயாணம் செய்து ஏதோ குடும்பத்தை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு சில நாட்களுக்காக வேண்டி அலைந்து திரிந்து பாடுபடுகின்றோம். இதை கொண்டு சின்ன சின்ன மாற்றங்கள், பள்ளியை விட்டு தூரமானவர் பள்ளிக்கு பக்கத்தில் வந்துட்டாரு, ஃபர்லை விட்டுவிட்டவர் ஃபர்லை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, ஹராம செய்து கொண்டிருந்தவர் ஹராம விட ஆரம்பிச்சுட்டாரு, சுன்னத் இல்லாதவர்கிட்ட சுன்னத்துடைய வாழ்க்கை வர ஆரம்பிச்சிருச்சு. செய்யற தியாகம் சிறிய சிறிய தியாகம், மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, ஆக நாங்களும் இங்க இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு குடும்பத்தை பிரிவது அவ்வளவு கஷ்டம் அல்ல, 4 வருடம் 5 வருஷம் பிரிஞ்சு தான் படிக்கிறோம். நண்பர்களை பிரிஞ்சு, உங்களுடைய சூழலை பிரிஞ்சு, எங்கட குடும்பத்தில் உள்ள நண்பர்களை பிரிந்து ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கு தேவை, அதே நேரத்தில் நாம் நம்முடைய ஆகிராவை மறந்துடக்கூடாது, ஆகிரால தோல்வியை தெளிவிடக்கூடாது. உலகத்தில் உள்ள நஷ்டம் நஷ்டம் அல்ல, இந்த நஷ்டத்துக்கு பின்னால லாபம், உலகத்தில் உள்ள தோல்வி தோல்வி இல்ல, இந்த தோல்விக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறலாம். ஆனா ஆகிரால நஷ்டம் அடைந்தா நிரந்தரமான நஷ்டம், ஆகிரால தோல்வி அடைந்தா ஈடு செய்ய முடியாத தோல்வி. அந்த ஆகிரால யாரும் நஷ்டம் அடைந்து விடக்கூடாது, தோல்வியை தழுவிவிடக்கூடாது. அதற்காக வேண்டி அந்த ஆகிராவை சீராக்கிறதுக்கும் நாங்க கொஞ்சம் உழைப்பு செய்யணும், நாங்க கொஞ்சம் முயற்சி செய்யணும். அதற்காக வேண்டியும் நாங்க சிறிய சிறிய தியாகங்களை செய்ய வேண்டிய தேவையா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், பல வருடமாக இங்கிருந்து வெளியாகக்கூடிய மாணவர்களும் பெரிய பெரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்களும் படித்துக் கொண்டிருக்கிறவங்களும் படித்து முடித்தால், அதாவது கடைசி வருடத்தில் உள்ளவர்களும் எங்களுக்கு முன்னால என்னென்ன தகாதாக்கள் தேவைகள் வைக்கப்படுகின்றதோ அதற்கு தோதுவாக நம்முடைய காலங்களை நேரங்களை கொடுத்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில வெளிக்கிளம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்தி வைத்துக் கொள்வோமா? அதனால இன்ஷா அல்லாஹ் இப்ப உடனடியா அல்லாஹுடைய பாதையில 40 நாட்களுக்கு வெளிக்கிளம்பி போறதுக்கு யார் யார் தயார், தைரியமா எழுந்து பேர்களை சொல்லுங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ்.